1944 ஒரு கும்பாபிஷேகம் ஒன்று நடைபெற்றது. 3/5/1974 இவரோட சொல்றேன், 1887 வருடம் ஒன்று, 7/2/1944, 3/5/1974, அதற்கு பின்பு ஒரு கடைசியாக 7/4/2004 புதன்கிழமை என்று ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இங்கே நம்முடைய திருக்கோயில நம்முடைய திருக்கோயிலை சுற்றி நிறைய தீர்த்தங்கள் இருக்கிற 32 தீர்த்தங்கள் நம்ம கோயிலுக்கு இருக்கிறது. 32 தீர்த்தத்துல வெளித்தப்பம் ஏதோ காப்பாற்றப்பட்டிருக்கிறது, உள்தப்பம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கர்மாதி தீர்த்தம் இப்ப வந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கு. அது என்ன ஆகுதுங்கிறது காந்திமதி அம்பாளுக்கு தான் தெரியும். அது எமர்ஜென்சி வார்டில் இருக்கு, சலையை ஏற்றிட்டு இருக்காங்க, என்ன நடக்குன்னு தெரியல. 32 தீர்த்த கட்டங்கள் உண்டு. நம்முடைய திருக்கோயிலுக்கு சம்பந்தமாக கருவூல சாவிகளை உடையதும் மற்ற நிபந்தங்களை உடையதுமாக நம்முடைய திருக்கோயிலுக்கு சம்பந்தமாக 14 திருமடங்கள் இருக்கிறது. எல்லாம் எப்படி எப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த திருமடங்கள் 14 நம்முடைய கோயிலுக்கு சுற்றி இருக்கிறது. திருக்கோயிலை சுற்றி 32 தீர்த்தங்கள். 32 தீர்த்தங்கள்ல 9 தீர்த்தம் ரொம்ப விசேடமான தீர்த்தம். அதுல கோயிலுக்குள்ள மட்டும் பொற்றாமரி தீர்த்தம், கர்மாரி தீர்த்தம், வைரவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம் இருக்கிறது. அதெல்லாம் கோயில அடையாளத்துக்கு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து விடணும். 2வது வெளியில கம்பை தீர்த்தம் என்னொன்று இருக்கிறது, வெளி பொற்றாமரி தீர்த்த குளம் தெப்பளம் ஒன்று இருக்கிறது, சிந்து பூந்தரை தீர்த்த குளம் ஒன்று, துர்கை தீர்த்தம் என்னொன்று இருக்கிறது, குறுக்கு துறை தீர்த்தம், இவைகள் நம்முடைய கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2வது நம்முடைய கோயிலுக்கு மிகுந்த ஒரு சிறப்பு பாடல கம்பை நதி. எங்கிருந்து வருகிறது? மேற்கே தொடங்கி இதெல்லாம் இப்போ சரத்தரம் சொன்னா நேராயிரும், அது யாருடைய கண்ணுக்கும் படக்கூடாதான். ஏன்னா ஏற்கனவே தாமரவர்ணியான் 5 மாவட்டத்துக்கார பிச்சுட்டு கிடக்கான், இதுவும் கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக பாதாள வாகினியாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதாள வாகினியை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்டவர் அகத்திய மகரிஷி ஒருவர் தான். அப்படி கம்பாநிலிருந்து புறப்பட்டு சந்திரார் கோயில பின்னாடி வெளியே வந்து இப்படி பூமாலை போல் திரிந்து கோயிலை சுற்றி சென்று சிந்து பூந்தரையிலே பாதாள வாகினியாக தாமரவரணியிலே சென்று அங்கே கலக்கிறது. ஆகையினாலே இந்த பாதாள வாகினியாக சென்ற கம்பை நதி அது ரொம்ப விசேடமானது. அங்க பேர் பாடல கம்பை. அந்த பாடல கம்பையை வந்து பூமிக்கு கீழே தான் இருக்கிறது. இன்னும் அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய திருக்கோயில்ல நிறைய செய்திகள் இருக்கிறது. நான் அதை சொல்ல நேரம் இல்லை. நம்முடைய திருக்கோயில்ல இருக்கிற இந்த தீர்த்தங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பராமரிக்கப்பட்டு நீர் நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊருக்குள்ள கனிமஞ்சம் வராது. அது ரொம்ப விசேஷம். திருக்கோயில்ல இருக்கிற தீர்த்த நீர் வற்றினால் நோயும் மிகும், மனிதனுக்கு வயிற்று உபாதைகள் நிறைய வரும், தாகம், மற்றபடி இந்த கும்போ நோய், அந்த நோய், இந்த நோய் சொல்றது போல திருக்கோயிலுடைய தீர்த்தம் மட்டும் வத்தவே கூடாது. ஆனால் அந்த வற்றிய திருக்குளத்தை காணக்கூடிய ஒரு பாவத்தை நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். ஒன்றுக்கு ரெண்டோட பார்த்தாச்சு. ஏதோ வருண பகவான் கொஞ்சம் கருணையினாலே இப்ப வந்து பொற்றாமரை குளத்தில் நீர் இருக்குது. இதையெல்லாம் ஏன் ஆரக்கத்தோடு கும்பிடுகிறேன் என சொன்னால், பொற்றாமரை நீர் வத்தவே கூடாது, அது விதி சொல்லப்பட்டிருக்கிறது. வத்தக்கூடிய நிலைமை வந்தாலும் லாரியில கொண்டு வந்தாலும் விட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. இது வட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மடை போட்டிருக்கு. நம்ம பொற்றாமரை குளத்துக்கு மடை இருக்குது. இந்த மடை எங்க போவோம்? திருநெல்வேலி கால்வாயில போய் சேருது. யார் யார் வீட்டு வழியா அந்த மடை போகணும்னு சாசனம் இருக்கிறது. பழைய திருக்கோயில் நாட்குறிப்பு எடுத்துக்காத்தோம்னா யார் யார் வீட்டு வழியா வரணுங்கிற ஒரு சாசனம் இருக்கிறது. அந்த மடை வழியே தண்ணி வந்தது அன்னாரம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோயில் 1982 இருந்து அவர் காலடி சுற்றி வந்துட்டு இருக்க நான் பார்த்திருக்கிறேன். இங்க வர்றதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். ஆகையினாலே இந்த தீர்த்தம் சுவாமிக்கு மட்டும் உள்ளது. என்னால இருக்கிற கருமாறு தீர்த்தம் அடியாரோட உபயோகப்படுத்திருக்கிறார்கள். வெளியில இருந்து வருகின்ற தரிசனார்த்திகள் அங்கே உண்பதற்கு, அந்த தண்ணீரை குடிப்பதற்கு எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப அந்த தீர்த்த கட்டமும் நமக்கு இதாகி போயிருக்கிறது. ஏன்னா இப்படியாக நம்முடைய கோயிலில் இன்னும் பல வளங்கள் இருக்கிறது. அதை பின்ன ஒரு சமயத்திலே நான் விவரமாக கூறுகிறேன் என சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய திருநெல்வேலி பதிகத்திலே ஒன்று இரண்டு பாடல்களை குறிப்பிட விரும்புகிறேன். திருநெல்வேலி பதிகம். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய அருமையான ஒரு பகுதி நம்முடைய திருநெல்வேலி பதிகத்துல ஏழாவது திருப்பாடல்.
அக்குலாமரையினர் திரையுலாமுடியினர் அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டுபன் முரலும் சோலை சிக்கலாம் புகழும் திருநெல்வேலியுரை செல்வராமே.
அக்குலாம் அறையினர் குமணி பாஷி என்று ஒன்று இருக்கிறது. அதை சுவாமியானவர் அதை கோத்து தம்முடைய திருவரையின் கண்ணை சாட்டியிருக்கிறார். ஆகையினாலேதான்
அக்குலாமறையினர் திரையுலாமுடியினர். திரை என்பது அலை என்பதை குறித்து, நீரை குறித்து, கங்கையை குறிக்கிறது. ஆகையினாலே கங்கையை எடாமகடத்திலே உடையவர் அக்குலாமறையினர் திரையுலாமுடியினர் அடிகள்.
அடிகள் என்றால் ஞான தேசிகர் என்று இங்கே பொருள். நம்முடைய பெருமான் நமக்கு எல்லாம் ஞான தேசிகர். எனவே அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதிரனார் கதிர்கொள் செம்மை. தக்கனுடைய வேள்வியை சாடிய சதுரனார். சதுரன் என்ற சொல்லுக்கு சதுரப்பாடு, வல்லமை உடையவர். யாராலும் செய்ய முடியாததை செய்தவருக்கு பேர் சதுரன் என்று பெயர். எனவே தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார். இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா தக்கனை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா சதுரன் என்பதற்கு விளக்கம் தெரியணுங்கிறதுக்காக. தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை. கதிர்கொள் செம்மை என்றால் சுவாமியினுடைய அந்த அகம் மனமானது ஒளி பொருந்திய செம்மையடைந்த திருமணத்தை உடையவர், திரு உள்ளத்தை உடையவர், ஞான வடிவினருங்கிற அர்த்தம். ஆகினால்தான் கதிர்கொள் செம்மை. புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டுபன் முரலும் சோலை. வரிதரு என்றால் புள்ளிகளை உடைய, பண் பாடுகின்ற வரிதரு வண்டு பண் முரலும் சோலை. முரல்கள் என்றால் நா அசைக்காது எழுப்பப்படுகின்ற ஒலிக்கு பேரு முரல்கள்னு பேரு. உதாரணமாக இப்ப நான் படிக்கிறேன், மங்கையர் கடைசி வளவர் கோல் பாவை வரிவளை கைமடமானி நான் வாயால் சொல்லி பாடுறேன். இதே இதை எப்படி பாடலாம்? எப்படி பாடுறேன்? நான் வசைவில்லை, வாயிலிருந்து ஓசை வரல, மூக்கு வழியாக ஒரு ஓசை வருகிறதே, இதுக்கு பேர் முரல்கள்னு பேரு. மூக்கே நீ முரலாய் புதுகாடு உரை. திருவண்ணாமலையில வருது இல்லையா, மூக்கே நீ முரலாய். முரல்கள் என்றால் என்ன? மூக்கினாலே ஓசை கொடுத்து பாடுதல். இந்த வண்டுகள் என்ன செய்கிறது? அது நாக்கு கிடையாது, சத்தம் வராது, சொல் ஓசை கிடையாது, ஆனால் என்ன செய்யும்? ரீங்காரம் செய்கிறது. அதைத்தான் அழகாக வரிதரு புள்ளிகளை உடைய வண்டுபன் முரலும் சோலை திக்கலாபுகளும் செல்வராமே. திக்கலாபுகளும் செல்வராமே. ஏன் திக்கலாம் புகழும் செல்வராமின்னா இதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஏன்னா திருநெல்வேலியில தான் அன்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, அது ஒரு காரணம். ஏன் திக்கலாம் புகழும் செல்வராமின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே அன்றும் என்றும் என்றும் உள்ளவராக பல முனிவர்கள் இருந்தாலும் அகத்திய மகரிஷையும் நாரதரையும் சொல்வார்கள். அவர் அன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார். இந்த இருவருக்கும் உள்ள சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த இருவர் எந்த லோகத்திற்கும் எங்கேயும் சென்று வருபவர்கள். நாரதருக்கு திரிலோக சஞ்சாரின்னு பேரு. இதை புரிஞ்சாண்டிக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆனால் நம்முடைய அகத்திய மகரிஷி ஒருவர் இருக்கிறாரே, இந்த அகத்திய மகரிஷியானவர் எங்கே வந்து முடிவிலே தங்கி இருக்கிறார்? சிவனுக்கு சமமானவர் அகத்தியர், மறந்துடக்கூடாது. அகத்தியர் யாரே? சிவனுக்கு சமமானவர். எப்படி சிவனுக்கு சமமானவர்? ஒரு தட்டு சமமா இருக்கணும்னா இந்த தட்டுல உள்ளது இந்த தட்டுல உள்ளது சமமா இருக்கணும். பூமி சாய்ந்தது, எதனால சாய்ந்தது? வடக்கே சிவம் இருந்த காரணத்தால் சாய்ந்தது. அது சமன் செய்ய தெற்க யார் வந்தா? அகத்தியர் வந்தா. அப்ப என்ன அர்த்தம்? சிவன் வந்து சிவனுக்கு அகத்திய சமம். இது சிவனே சொல்லி இருக்கிறார். அவனுடைய மகிமை பற்றி சொல்லப்பட்டது. உடனே சமம்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துடக்கூடாது.
அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த அகத்திய மகரிஷியும் அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த அகத்திய மகரிஷியும் நிரந்தரமாக தங்கியிருக்கிறது எது? நம்முடைய திருநெல்வேலி பொதிகை மலையிலே. ஆகையினாலே தான் அகத்திய மகரிஷிக்கு இன்னொரு பெயரு பொதிகை முனி, பொதிகை முனி அல்லது தமிழ் முனின்னு பேரு. எனவே சிவனுக்கு சமமா இருக்கின்ற அகத்திய மகரிஷி, இந்த நான் ஒரு காரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அகத்திய மகரிஷியினுடைய பெருமை நிறைய இருக்கிறது. அகத்திய மகரிஷிக்கு ஒருவர் கல்யாணம் நடத்துறார். என்ன கல்யாணம் தெரியுமா? தாமிரபரணிக்கும் வருண பகவானுக்கும் திருமணம் நடத்தி வைத்தவர் யாரு? அகத்திய மகரிஷி. இந்த வருண பகவானை தாமிரபரணிக்கு கல்யாணம் முடிச்சு இங்க இருக்க போய்த்தான், பொண்ணு வீட்டோட மாப்பிள்ள வர்ணன் இருக்க போய்த்தான், தாமிரபரணி நதி வத்தவே மாட்டேன். திருநெல்வேலி உரை செல்வராமே என்று நம்முடைய ஞானசம்பந்தர் கூறிவிட்டு அடுத்த திருப்பாட்டு, எட்டாவது திருப்பாட்டு. முந்திமா விலங்கல் அன்று எடுத்தவன், விலங்கல் என்னது? மலை, ஓங்கல், வெறுப்பு, மறை, இதெல்லாம் மலையினுடைய சொற்கள். முந்திமா மான்னா அங்க கையில மலைன்னு அர்த்தம். முந்திமா விலங்கல் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறி தரவே, உந்திமா மலரடி ஒரு விரல் உயிர் நொதியார் அடத்தார். தன்னுடைய இடர்காலினுடைய பெருவிரலினுடைய நகன் நுனிய வச்சுதான் லேசம் அழுத்தினாராம். உந்திமா மலரடி ஒரு விரல் உயிர் நுதியாக அடர்த்தார். அவன் மலையை அசைப்பதற்கு தன்னுடைய ஆற்றலை பூரா உபயோகப்படுத்தினான். ஆனா சுவாமி என்ன செய்தார்? விரலினுடைய நுனியை வைத்து லேசாக அடர்த்தார். அப்பேற்பட்ட விரலினை அமுக்கிய நம்முடைய பெருமாள் வீட்டிற்கு இடம் என்று கந்தமா தருபொழில், கந்தோட வாசனைகள் நிறைந்திருக்கின்ற மரங்கள் நிறைந்திருக்கின்ற கந்தமா தருபொழில் மந்திகள் பாய்த்தர, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்குகள் தாவுகிறதுனா அங்கே காய்கனிகள் செழித்திருந்ததுன்னு அர்த்தம். காய்கனிகள் செழித்திருந்ததுன்னு அர்த்தம். கந்தமா தொழிபொழில் தருபொழில் மந்திகள் பாய்த்தவர பாய் தர மது திவரை. அப்படி ஓடுகின்ற பொழுது கனிகள் உதிர்கிறது. கனிகள் உதிர்கின்ற பொழுது அந்த தாமிரபரணி நதியில இருக்கின்ற நீர் கனி உதுவதினால் திவலைகள் அங்கே அப்படியே பெரித்து மேலே ஓடுகிறது. அதான் கந்தமா கனிமொழில் மந்திகள் பாய் தர மது திவளை. அப்படி பாய்கின்ற போது மரத்திலே இருக்கின்ற தேனும் என்ன செய்கிறது? அப்படியே கீழே சொட்டுகிறது. மது திவளை சிந்துபூம் துரைகமல் திருநெல்வேலி உரை செல்வதாமே. சிந்துபூம் துறை இருக்கின்ற அந்த திருநெல்வேலியில் அமர்கின்ற செல்வராகிய புத்தி செல்வத்தை உடைய நெல்லையப்பர் என்று அங்கே அழகாக தோத்திரம் செய்கிறார் என சொல்லிக் கொண்டு இந்த அளவிலே இந்த திருநெல்வேலி பதிகத்தை முடித்துவிட்டு இனி பங்குனி மாத சிறப்பு. இந்த பங்குனி மாசம் சொல்லும் போது தமிழ் மாசத்துல கடைசி மாசம் எது? பங்குனி தானே. ஆகையினாலே தமிழ் மாதத்திலே கடைசி மாதம் பங்குனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பங்குனியிலே விசேடமானது சிவாலயத்திலும் சுப்பிரமணியர் ஆலயத்திலும் மிகுந்த சிறப்பு பூஜனை நடந்தது பங்குனி உத்திர நாளில் விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் தெய்வயானை திருமணம் தவிர மற்ற தெய்வ திருமணங்கள் அனைத்து நிகழ்வதாக புராணங்கள் சொல்லுகிறது. தெய்வயானை திருமணம் எப்ப நடக்கும்? சஷ்டிக்கு மறுநாள் மட்டும் நடக்கும். மற்ற திருமணங்கள் எல்லாம் பாரதி கல்யாணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வேலை கல்யாணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிராணங்களிலே பங்குனி உத்திரம் தான் விசேடித்து அங்கே பேசப்படுகிறது. ஆகவே இந்த பங்குனி உத்திர நாள் தெய்வ திருமணம் நிகழ்கின்ற நாள். இந்த தெய்வ திருமணம் நிகழ்கின்ற நாளிலே சிவாலயத்திலும் சரி, நம் முருகப்பெருமான் ஆலயத்திலும் சரி, அந்த ஆலயத்திலே பெருமான் வீதி உலா வருவதை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. திருவிழா காலங்களிலே மாதா மாதம் மற்றும் திருவிழா காலங்களிலே சுவாமி எழுந்திருப்பானதை தரிசிக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஓரோ வேளை சில தரிசனங்கள் நமக்கு விடுபட்டு இருந்தால், கிட்டாது இருந்தால், தவறி இருந்தால், அல்லது நாம் செல்ல முடியாது இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தால், அந்த குறைகளை எல்லாம் நிகழ்த்தி செய்ய பங்குனிபுத்திர நாளில் எழுந்திருப்பாய் என்ற அந்த மூர்த்தியை தரிசனம் செய்வது எல்லா வீதி உலாவை தரிசனம் செய்ததற்கு சமம் என்று மாதவ சிவஞான சுவாமிகளுடைய மாணாக்கராகிய கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே இதை சொல்றார். மொழிந்த தினங்கள் தம்மில் ஆலயத்தில எல்லா நாளிலும் எல்லா கால பூஜையும் கலந்து கொள்ளணும். ஆறுகால பூஜையில் கலந்து கொள்வது விசேடம். இந்த ஆறுகால பூஜையிலே திருவனந்தர் பூஜையும் சேராது, பள்ளியறை பூஜையும் சேராது. மற்ற ஆறுகால பூஜையில கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஒருவேளை கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் யாரு நம்முடைய கச்சியப்ப முனிவர் சொல்றார், மொழிந்த தினங்கள் தம்மில் பூஜை முடியாரேனும் முடிந்த பயன் பொழிந்து கருணை உலா போதும் புனிதர் திரு பங்குனிச்சாறு விளைந்து பணிவோர். அழகா சொல்ற பங்குனிச்சாறு, சாருன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மொழிவறிவை சமையறிவோடு வைத்துதான் பார்க்கணும். பொருள் சாருன்னா நம்ம ஜூஸ்னு அர்த்தம் எடுத்துருவோம். சாறு என்பதற்கு விழான்னு அர்த்தம், சாறு என்பதற்கு விழா அர்த்தம். பங்குனிச்சாருன்னா பங்குனி வித்திர திருவிழான்னு அர்த்தம். இந்த பங்குனி வித்திர திருவிழா நடைபெறுகின்ற விஷயம் ஒன்றை பார்க்கணும். கண்டிப்பா நாலாவது திருவிழா சுவாமி வெளியூர்வார், இது அதெல்லாம் கண்டிப்பா சேமிக்கணும். அதைதான் சொல்லி காட்டுகிறார், புனிதர் திரு பங்குனிச்சாறு விளைந்து பணிவோர் வினை முழுதும் விழிய அதாவது கெட இனிது பெற்று ஏகி எல்லா நண்பர்களையும் பெற்று ஏகி தலை இந்த பெரும் போகத்து அழிந்து தலைவன் பாதம் தலை நிற்பார். ஆகையினாலே இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பத்து நாளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. நம்முடைய திருக்கோயிலே இந்த பங்குனி உத்திர திருவிழாவிலே ஸ்வேதகேது பூஜித்த லிங்கமும் அபிஷேகமாவது அந்த சாயரட்ச காலத்திலே பார்ப்பது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பங்குனி உத்திர திருவிழாவைத்தால் விசேடத்து நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் பூம்பாவை பதிகத்திலே குறிப்பிடுகிறார், மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். நம்முடைய திருக்கோயிலே பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு நாலாம் திருநாளிலே லிங்கோர் கோவிலே நடத்தப்படும் இல்லையா, வேண்டவனந்தநாதர் எழுந்திருப்பு செய்கிறார் இல்லையா, அது அங்கே மூங்கில் நலவருஷத்தின் பக்கத்தில் நிகழ்வு நடக்கணும். அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆகையினாலே இந்த லிங்கோற்பவ அந்த உற்பத்தி லீலை பார்த்து வேண்டும். பத்தாவது நாள் திருவிழாவிலே செங்கோல் கொடுத்த வைபவம் இந்த தரத்தில் மட்டும்தான் நிகழ்கிறது. இது ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்முடைய தலபுராணத்தின் கண்ணை இது விசேடித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தலபுராணத்தில் இதை கண்டுகொள்க. எனவே செங்கோல் கொடுத்த வைபவம். இரண்டாவது, இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றம் செய்து பங்குனி உத்தர நாள் கண்டிப்பாக நிகழ்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விழா மட்டும் தடைபடக்கூடாது. ஏனெனில் எதுக்காக, மத்திய நாள் பூஜைகளை கலந்து கொள்ளாதவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதுவும் தடைபடக்கூடாது. ஆனா நம்முடைய புண்ணியம் எப்படி இருக்கிறது, இந்த பங்குனி மாதத்திலே பௌர்ணமி நாளிலே சுவாமிக்கு கட்டி தயிர் அபிஷேகம் செய்வது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டி தயிர் அபிஷேகம் அந்த பௌர்ணமி நாளிலே சுவாமிக்கு என்ன பூக்கள் சாத்துவது விசேடம், கொக்கிறகு தாமரை காசி தும்பை, தும்பைகள்ல நிறைய வகைகள் இருக்கிறது, அதுல காசி தும்பை விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பௌர்ணமி நாளிலே சுவாமிக்கு பரிவர்த்தமாக வெள்ளையும் மஞ்சளும் கலந்த வஸ்திரம் அங்கு பரிவர்த்தம் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, சுவாமிக்கு நிவேதனம் பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிட்டமது பிட்டமது சுவாமிக்கு பௌர்ணமி என்று அங்கே நிவேதித்தல் விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு செய்தி சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க தெரியாம இருந்துட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. பங்குனி உத்திர நாள்ல சிவனடியார்களுக்கு பொன் தானம் கொடுப்பது விசேடம். இது எங்கே வைத்து சொல்லப்படுகிறது சொன்னால், நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை பெருந்திருக்கின்ற பொழுது திருமதி குன்று முதல இடங்களே திருப்புகலூர்லே அங்கே இரு திருப்புகலூர்லே அங்கே இருக்கின்ற பொழுது பங்குனி மாதம் வருகிறது. உத்திர நாளில் பறவை நாச்சியார் அடியார்களுக்கு பொன்தானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பொன் வேண்டும் என நினைத்து அங்கே திருப்பணி செய்வதற்கு உரிய செங்கலை எடுத்து தன் தலைக்கு அணையாக வைத்து துயிலுகின்ற பொழுதுதான் அந்த செங்கல் என்னானது? உண்மயமானது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்களும் முன்னாடி கொடுக்க வேண்டும் என சொன்னால் திருப்பணி செய்வதற்கு அங்கே செங்கல் நிறைய அடித்து போடப்பட்டிருக்கிறது, எடுத்து தரமாட்டு வச்சு படுக்கலாம். நாளை மறுநாள் காலையில உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அடியார் கோலத்தோட. பறவையாச்சியாருக்கும் பொன்னானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சுவாமி என்ன பண்ணார், சுந்தரமித்தனார் பொண்ணை கேட்டு பெற்றார். ஆக என்ன பொருள் என சொன்னால், அன்று பொன்னானம் அடியார்களுக்கு கொடுப்பது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த மங்குள மித்திர நாளில் ஒவ்வொருவருக்கும் குல தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது, ஒருவருக்கும் உபாசன தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த குல தெய்வத்தையும் வழிபட வேண்டும், உபாசன தெய்வத்தையும் வழிபட வேண்டும். அந்த உபாசன தெய்வத்தை வந்து அவங்களுக்கு ஒரு மூர்த்தி, ஒரு சொக்கர் இருப்பார், ஒருத்தருக்கு நல்லையப்பர் இருப்பார், இன்னொரு யார் யாரா இருப்பாங்க. ஆனால் குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் சாஸ்தாவை வைத்து வழிபடுகின்ற மரபு உண்டு. சாஸ்தா யார் என்று சொன்னால், காவல் தொழிலை செய்பவர். அவரை பற்றி முழுமையான செய்தி கிடைக்காவிட்டாலும் ஒரு குறிப்பு அங்கே தர்காவன இறுதிகளிலே மோகினி வடிவத்திலே சென்ற அந்த விஷ்ணுவும் நம்முடைய பெருமானும் இருவருடைய திருநோக்கிலே பிறந்தவர் தான் ஐயப்பர். அவரது அம்சமாகத்தான் சாத்தன் என்பது வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாத்தனையும் சிவனுக்கு மகன் என்றே பேசப்படுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருத்தாண்டகத்திலே சாத்தனை மகனாக வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஒரு காக்கும் கடவுள் என்பதற்கு ஆதாரமாக கந்த புராணத்திலே நம்முடைய இந்திரனானவன் தன்னுடைய மனைவி இந்திராணியை சூரபத்மனுக்கு பயந்து இந்திராணியை இந்த சாத்தனிடம் அடைக்கலமாக விட்டு சென்றான் என்று பேசப்படுகிறது. யாகையினாலே சாத்தன் என்பது காவல் காக்கின்ற ஒரு குலதெய்வமாக வைத்து பேசப்படுகிறது. ஆகையினாலே இந்த பங்குனி மாதத்திலே இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என சொல்லிக்கொண்டு, இந்த பங்குனி மாதம் முடிந்தவுடனே சித்திரை விஷு என்று ஒன்று வருகிறது. அந்த சித்திரை விஷுவை பற்றி ஏற்கனவே நான் கூறியிருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது அதை முடித்துவிட்டு இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறு செய்தியாக இரண்டு செய்தி நேரம் இருந்த தந்தபடி, முதலில் அந்தகாசுரன், இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். அந்தகாசுரன் இந்த செய்தியை ஏன் எடுத்திருக்கிறது சொன்னா, சிவபெருமானுக்கு அட்டவீரட்டு செயல்கள் எட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மனுடைய தலையை கொய்தது, நம்முடைய வீரபத்திரராக சென்று தக்கையாகம் அளித்தது, சரந்தரனை பிறந்தது என்று இப்படி எட்டு வகையாக அதன் அட்டவீரட்ட செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவீரட்ட செயல்களிலே ஒன்று அந்தகாசுரனை வதம் செய்தது. இது திருக்கோவலூர் தலத்திலே வைத்து வைப்பாக வைத்து பேசப்படுகிறது. இந்த அந்தகாசுரன் யார்? ஏனெனில் சுவாமியினுடைய அட்டவீரட்டத்திலே இது ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே திருமந்திரத்திலே இது பறக்க பேசப்படுகிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த செய்தி சொல்றேன்.